அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 26 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவக்குமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தமிழக உள்ளாட்சி தேர்தல் அட்டவணை குறித்து திமுக பொருளாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான முக ஸ்டாலின் தெரிவித்த கருத்து.
ஆளுங்கட்சிக்கு சாதகமாக எப்படியாவது நடத்திட வேண்டும் என்ற திட்டத்திலே இன்றைக்கு ஆளுங்கட்சி ஈடுபட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் சந்திப்பதற்கு திமுக தயாராக.
இன்று ஒரே ராக்கெட்டில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள்களை 2 சுற்றுப்பாதைகளில் நிலைநிறுத்தி இஸ்ரோ சாதனை புரிந்துள்ளது குறித்து விஞ்ஞானி சிவன் அளித்த பேட்டி.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா மற்றும் அறவாழி இளம்பருதி.
ஸ்பெயினில் மோசடி குற்றம் சுமத்தப்பட்டு விசாரணைக்கு வந்த முன்னாள் சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் ரொட்ரிகோ ராட்டோவிற்கு எதிராக போராட்டக்காரர்கள் கேலி கூச்சல் எழுப்பினர். ஸ்பெயினின் முன்னாள் பொருளாதார அமைச்சராகவும் இருந்த ராட்டோ நாட்டின் முன்னிலை வங்கி ஒன்றின் தலைவராக இருந்தபோது நிதியை தவறாக பயன்படுத்தினார் என்று அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ராட்டோ மற்றும் அவருடன் 64 பேர் இணைந்து பின்னாளில் பாங்கியா என்று மாறிய கஜா மட்ரிட் வங்கி நிர்வாகிகள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு அதிகாரப்பூர்வமற்ற கிரெடிட் கார்டுகளை வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
கொலம்பியாவில் கடந்த 50 காலமாக நடைபெற்ற உள்நாட்டுப் போரில் 500,000 மக்கள் கொல்லப்பட்டனர். அதனை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக நடைபெற உள்ள நிகழ்விற்கு உலகிலிருந்து பல பிரபலங்கள் கொலம்பியா வந்து கொண்டு இருக்கின்றனர். கொலம்பிய அதிபர் யுவான் மேனுவல் சாண்டோஸ் மற்றும் டிமோனோ சென்கோ என்று அழைக்கப்படும் ஃபார்க் குழுவின் தலைவர் டிமோலியோன் ஜிமுனோஸ் ஆகிய இருவரும் இன்று சிறப்பு வாய்ந்த அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்துவிட உள்ளனர். இதற்கு முன்னர் மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டை சீரமைப்பதே இந்த ஒப்பந்தத்தின் நோக்கம் என்று யுவான் மேனுவல் சாண்டோஸ் கூறியிருக்கிறார். இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள கார்டெய்னா நகருக்கு வந்த முக்கிய பிரபலங்களில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பான்கிமூனும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
பிரான்சின் வடக்கு பகுதியில் நிலவும் குடியேறிகள் நெருக்கடியை கையாள்வதில் பிரிட்டன் தனது பங்கை அளிக்க வேண்டும் என்று பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒலாந்து வலியுறுத்தியுள்ளார். கலை துறைமுகத்திற்கு விஜயம் செய்த அவர் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு விலக பிரிட்டன் வாக்களித்துள்ளதால் மட்டும் பிரான்சிற்கான அதன் கடமைகளிலிருந்து பிரிட்டன் விடுபட முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். குடியேறிகள் ட்ரக்குகளில் ரகசிய பயணம் மேற்கொள்வதை தடுக்க பிரிட்டனின் நிதியுதவியுடன் முக்கிய சாலையில் சுவர் எழுப்பும் பணி ஏற்கனவே தொடங்கிவிட்டது.
அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் ஈரானின் முன்னாள் அதிபர் முகமது அகமதி நெஜாத் போட்டியிடக்கூடாது என்று ஈரானில் உள்ள அதி உயர் தலைவர் ஹயதுல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளதாக ஈரானில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. அகமதி நிஜாத் போட்டியிடுவது அவர் நலனுக்கு அல்லது நாட்டின் நலனுக்கோ உகந்தது அல்ல என்று அவரிடம் கமேனே கூறியதாக கூறப்படுகிறது. இது அகமதி நிஜாதை தேர்தலில் வேட்பாளராக நிற்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டது. 2009 சர்ச்சைக்குரிய வகையில் தேர்தலில் 2வது முறையாக வென்றது பெரிய அளவிலான போராட்டங்களை தூண்டியது.
அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தின் ஹியூஸ்டன் நகரில் உள்ள வர்த்தக வளாகத்திற்கு அருகில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 9 பேர் காயமடைந்துள்ளனர் என்று டெக்சாஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரை சுற்றுக் கொண்டு விட்டதாகவும் அவர் ஒரு வழக்கறிஞர் என்றும் அவரின் நிறுவனம் பிரச்சனைகளில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் வேறு யாருக்கும் தொடர்பில்லை என கருதப்படுவதாக நகரின் தலைமை போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
கடந்த வாரம் மத்திய தரைக்கடல் பகுதியில் குடியேறிகள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் இதுவரை 170 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக எகிப்திய அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். படகில் சென்ற 163 பேர் உயிர் பிழைத்துள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இன்று ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து முதல் முறையாக 2 சுற்றுப்பாதைகளில் செலுத்தப்பட்ட PSLV ராக்கெட் 8 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக அவைகளின் சுற்றுப்பாதைகளில் நிலைநிறுத்தியுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
இந்தியாவில் முதல் முறையாக 2 சுற்றுப்பாதையில் செலுத்தப்பட்ட PSLV ராக்கெட் வெற்றிகரமாக 8 செயற்கைக்கோள்களை அவைகளின் சுற்றுப்பாதைகளில் நிலைநிறுத்தும் பணியை நிறைவு செய்துள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து ஏவப்பட்ட இன்றைய ராக்கெட் தான் இந்திய ராக்கெட் பயணங்களில் மிக நீண்ட பயண நேரத்தை கொண்டிருந்ததாக அங்கிருந்து வெளிவரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக இஸ்ரோவுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வெளியிட்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இந்திய விண்வெளி விஞ்ஞானிகள் தொடர்ந்து வரலாற்றை படைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இன்று திங்கட்கிழமை காலை சரியாக 9:12 பிஎஸ்எல்வி C-35 வகையிலான அந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்தியாவின் பருவநிலை மாற்றம் தொடர்பான ஆய்வுக்கான 371 கிலோ எடையுள்ள ஸ்காட்சாட் 1 என்ற செயற்கைக்கோள் அதன் சுற்றுப்பாதையில் இன்று நிறுவப்பட்டுள்ளது. அது தவிர அமெரிக்கா, அல்ஜீரியா, கனடா உள்ளிட்ட நாடுகளால் தயாரிக்கப்பட்டுள்ள 5 செயற்கைக்கோள்கள் மற்றும் மும்பை IIT உருவாக்கியுள்ள பிரதம், பெங்களூரு PES பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள பிசாட் ஆகிய செயற்கைக்கோள்களும் இன்று வெற்றிகரமாக அவைகளின் சுற்றுப்பாதைகளில் நிறுவப்பட்டுள்ளன.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது. இஸ்ரோவின் இன்றைய சாதனை குறித்தும் இதன் மூலம் அடைய உள்ள நன்மைகள் குறித்தும் விஞ்ஞானி சிவனிடம் கேட்டார் தங்கவேல்.
ஆக்சுவலா வந்து டிஃபரண்ட் சேட்டலைட் டிஃபரண்ட் வெஹிக்கிள் லான்ச் பண்ண முடியும். ஆனா இங்க அப்படி இல்லாத ஒரே வெஹிக்கிள்ல வந்து 2 வெவ்வேறு சேட்டலைட்டுடைய ரிக்குயர்மெண்ட்ஸ வந்து மீட் பண்ண முடிஞ்சது.
இப்போ 2 சுற்றுவட்ட பாதைகளில் வந்து இப்போ வேறு வேறு செயற்கைக்கோள்கள் வந்து நிலைநிறுத்தப்பட்டது வந்து ஒரு பெரிய சாதனையாக வந்து நீங்க குறிப்பிடுறீங்க. அது வந்து எவ்வளவு ஒரு கடினமான பணி அது?
ஒருக்கா வந்து இக்னைட் பண்ண பிறகு ஒன்ஸ் யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு திருப்பி ரிகேட் பண்ணாக அந்த ஸ்டேஜை வந்து திருப்பி அதே கண்டிஷனு கொண்டு வரணும். அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு கடினமான ஒரு வேலையாங்க, முடியாது பொதுவாக. அப்போ அந்த யூனிக் ஃபீச்சரை வந்து பில்ட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போ அப்படி பண்ணோம்னாக்கா அதுக்கு தெர தனியாக ஒரு டெக்னாலஜி வேணும். அந்த டெக்னாலஜி நம்ம வந்து இப்போ டெவலப் பண்ணியிருக்கோம். அது வந்து முக்கியமான ஒரு அம்சமாக அது அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ இதோடைய மிஷன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம், கண்ட்ரோல் கைடன்ஸு அது மாதிரி. அது வந்து இப்போ சாதா வந்து ஒரு வெஹிக்கிளில் விடுறதுக்கும் அந்த வெஹிக்கிள் ஆர்பிட் போன பிறகு என்ன ஆர்பிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அது என் வேற ஒரு அல்காரிதமாக இருக்கும். அதாவது சாஃப்ட்வேர், அது கைடன்ஸு, கண்ட்ரோல், இந்த அல்காரிதம் டிஃபரெண்டாக இருக்கும். அது மூணாவது வந்து அதனுடைய வெற்றியை நிர்ணயிக்கிறது வந்து நேவிகேஷன் சிஸ்டம். அதாவது அந்த சேட்டலைட் அது வெஹிக்கிள் வந்து எவ்வளோ கனெக்டாக இருக்குன்னு எவ்வளோ விதத்துக்கு அது ஆக்குரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தான் அது அது அதை பேஸ் பண்ண அதோட மிஷனோட வெற்றி அமையும். இதில் வந்து நம்ம வந்து லாங் வெஹிக்கிள் பொதுவாக இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் என்ன ஆகுனாக்கா டைம் கூட கூட ஏர் கூடும். அதனால வந்து அது வந்து ஒரு ஸ்பெஷல் நேவிகேஷன் சிஸ்டம் நமக்கு. ஏன்னா இது வந்து சாதாரண 20 போகிற பதிலாக வந்து 2 மணிக்கூர் போயிருக்குனாக்கா அப்போ ஏர் மூவ் அதிகமாக இருக்கும். அதனால வந்து ஏரியல் நேவிகேஷன் சொல்லுவோம். அந்த சிஸ்டமும் கூட இப்போ இம்ப்ரூவ் பண்ணி இருக்குது. நேவிகேஷன், கைடன்ஸ், கண்ட்ரோல், ஏவியானிக்ஸ், அது மாதிரி இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் கேப்பபிள் ஆஃப் இக்னைட்டிங் ஆஃப்டர் சுவிச் ஆஃப் எல்லாம் சேர்ந்த உள்ள ஒரு ஒரு தொழில்நுட்பம் நம்ம வச்சுக்கிறாங்க.
நடத்திருக்கோம். இந்த வெற்றி வந்து எந்த ஒரு மைல்கல்லை எட்டி இருக்கிறது என்பதை வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு புரியறப்ப மாதிரி சொல்ல முடியுமா?
அதாவது இந்த PSLV வெஹிக்கிள்ங்கிறது வந்து அந்த வெஹிக்கிள் வந்து டிசைன் இனிஷியலி ஃபார் ஒரு SSQ மிஷின் சொல்லுவோம். அதாவது ரிமோட் சென்சிங் சேட்டலைட் விடுறதுக்கு அந்த அதே வெஹிக்கிளா யூஸ் பண்ணி நம்ம வந்து வேறு பல தரப்பட்ட கெப்பாசிட்டிஸ் வேற இதை லைக் சந்திரனுக்கு விட்டோம், அது மாதிரி மாசுக்கு அந்த வெஹிக்கிளை லான்ச் பண்ணோம், அது மாதிரி GT வேலை விட்டுரும். அது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வெர்சட்டாலிட்டி அந்த வெவ்வேறு தகுதி அந்த வெஹிக்கிளுக்கு வந்து நமக்கு ஏற்படுத்திருக்கோம். இது வந்து இது என்ன ஒரு தகுதி, இது அடிஷ்னல் ஃபீச்சர் இந்த வெஹிக்கிள் அப்படிங்கும் போது அந்த வெஹிக்கிளுடைய யூசபிலிட்டி மோர் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் த வெஹிக்கிள் காஸ்ட் எஃபெக்டிவாக பார்க்கும் போது நல்லா இதாக இருக்கும் இந்த ஆப்ஷன்.
விஞ்ஞானி சிவன் அளித்த பேட்டி அது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
இந்திய கண்ணோட்டம் தொடர்கிறது. நேற்று வெளியான தமிழக உள்ளாட்சி தேர்தல் அட்டவணை அதிர்ச்சி அளிப்பதாக சில அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ள நிலையில் ஆளும் கட்சியான அதிமுக உள்ளாட்சி தேர்தலுக்கான தனது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
தமிழக உள்ளாட்சி தேர்தலுக்கான அட்டவணை அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் இன்று திங்கட்கிழமை தொடங்கி வரும் அக்டோபர் மாதம் 3 வரை வேட்பு மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அட்டவணையை மாநில தேர்தல் ஆணையம் நேற்று ஞாயிறன்றுதான் வெளியிட்டிருந்த நிலையில் மறுநாளான இன்றிலிருந்தே வேட்பு மனு தாக்கல் செய்யலாம் என்கிற அறிவிப்புக்கு தான் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அதிர்ச்சி வெளிப்படுத்தியுள்ளார்கள். இத்தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கு அக்டோபர் மாதம் 6 கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் மாதம் 21 என்று நடைபெறுகிறது. தமிழக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு ஒன்றை தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் ஆணையர் சீதாராமன் நேற்று ஞாயிறன்று நடத்தினார். அப்போதுதான் உள்ளாட்சி தேர்தல் அட்டவணைகளை சீதாராமன் வெளியிட்டிருந்தார். தமிழக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அவசர அறிவிப்புக்கு சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுகவின் பொருளாளருமான மு க ஸ்டாலின் கண்டனம் வெளியிட்டுள்ளார்.
தேர்தல் அறிவித்திருக்கக்கூடிய தேதியும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேதியை ஒப்பிட்டு பார்க்கிற போது இது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக எப்படியாவது நடத்திட வேண்டும் என்று திட்டத்திலே இன்றைக்கு ஆளுங்கட்சி ஈடுபட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் சந்திப்பதற்கு திமுக தயாராக
என்றார் மு க ஸ்டாலின். தமிழக உள்ளாட்சி தேர்தலுக்கு திமுக தலைமையிலான தங்கள் கூட்டணி தயார் நிலையில்தான் உள்ளது என்கிற போதிலும் ஜனநாயகத்தில் இதுபோன்ற அவசர அறிவிப்புகளை ஏற்க முடியாது என்று காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் திருநாவுக்கரசு இன்று சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது குறிப்பிட்டார். தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் முறையாக நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையையும் அவர் அப்போது முன்வைத்தார்.
சட்டமன்ற தேர்தலின் போது முறையாக தேர்தல் நடைபெறவில்லை, பணம் ஆளுங்கட்சியின் சார்பிலே அதிகமாக செலவிடப்பட்டது, இதெல்லாம் உண்மைதான். இப்போ நடக்கிற உள்ளாட்சி தேர்தலில் முறையாக நடக்குமான்னு சந்தேகப்படுறதை காட்டிலும் முறையாக நடத்தப்பட வேண்டும் என்று அரசை வற்புறுத்துகிறேன்
என்றார் திருநாவுக்கரசு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இது குறித்து குறிப்பிடுகையில், இந்த அவசர ஏற்பாடுகளை பார்க்கும் போது தேர்தல் அதிகாரிகள் ஒரு சார்பு நிலையை எடுத்து விட்டார்கள் என்றுதான் தெரிய வருகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கிடையே நடைபெறவுள்ள தமிழக உள்ளாட்சி தேர்தலுக்கான அதிமுகவின் வேட்பாளர்களின் பட்டியலை அக்கட்சி இன்று திங்கட்கிழமை வெளியிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கான வேட்பாளர்கள் பெயர் பட்டியலில் தற்போது சென்னை மேயராக உள்ள சைதை துரைசாமியின் பெயர் இடம்பெறவில்லை. மற்ற மாநகராட்சிகளை பொறுத்தவரையிலும் கூட வேலூர் மேயர் கார்த்தி யாயினி, திண்டுக்கல் மேயர் மருதுராஜ், திருநெல்வேலி மேயர் புவனேஸ்வரி, தூத்துக்குடி மேயர் அந்தோனி கிரேஸ், ஈரோடு மேயர் மல்லிகா பரமசிவம், திருப்பூர் மேயர் விசாலாட்சி மற்றும் கோயம்புத்தூர் மேயர் ராஜ்குமார் ஆகியோருக்கும் தேர்தலில் போட்டியிட அதிமுகவில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது மாநகராட்சி மேயராக இருக்கும் 3 பேருக்கு மட்டுமே அதிமுகவில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. திருச்சி மாநகராட்சி மேயராக இருக்கும் ஜெயா, திருச்சி 41வது வார்டிலும், சேலம் மாநகராட்சி மேயர் சவுண்டப்பன் சேலம் 56வது வார்டிலும், தஞ்சாவூர் மாநகராட்சியின் மேயர் சாவித்ரி கோபால் 23வது வார்டிலும் போட்டியிடுவார்கள் என்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் தெரிவிக்கின்றன.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது. இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பேச்சுவார்த்தையில் தோல்வி ஏற்பட்டுள்ள நிலையில் தங்களுக்கு நியாயமான சம்பள உயர்வு வழங்கக்கோரி தொழிலாளர்கள் மீண்டும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
மலையகத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தங்களின் சம்பள உயர்வு கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டங்களிலும் கவனயீர்ப்பு போராட்டங்களிலும் ஈடுபட்டுள்ளனர். இன்றும் சில தோட்டங்களில் இந்த கவனயீர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன.
நாங்களும் 18 மாசமா பாக்குறோம், இன்னைக்கு தான் சம்பளம் கொடுப்பாங்க, நாளைக்கு தான் சம்பளம் கொடுப்பாங்கன்ட்டு. ஆனா இந்த தேதியது இந்த நேரத்தில் எங்களுக்கு 1 ரூபா கூட கொடுக்கல. நாங்க சாப்பிடுறதா, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா, ஒரு பாக்குறீங்க எங்களை ஒரு நாய் மாதிரி வச்சுக்கிட்டீங்க. எங்க தோட்ட தொழிலாளிகளை நாங்க காலமெல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு பிள்ளை நாங்க பிச்சைக்காரவங்க மாதிரி அலையணும். எங்களை என்ன நினைச்சிட்டு செய்வீங்க? நாங்க 7 நாளைக்குள்ள எங்களுக்கு சரியான முடிவில்லைன்னு சொன்னா நாங்க சரியான ஒரு போராட்டம் தான் செய்வோம்.
தமது சம்பள உயர்வு விவகாரத்தில் தோட்ட உரிமையாளர்கள் சம்மேளனத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர்.
எந்த ஒரு தொழிற்சங்கத்துக்கும் எதிரான போராட்டம் இல்ல, நியாயமான போராட்டம். கம்பெனிக்காரங்க எங்களை ஏமாத்துறாங்க, ஆனா கம்பெனிக்காரங்க நினைக்கிறாங்க எங்களுக்கு எதுவுமே செய்யலாண்டு. கம்பெனிக்காரங்களுக்கு நாங்க ஒண்ணு சொல்றோம், எங்களுக்கு நியாயமான சம்பளம் வேணும். அதே நேரத்துல எங்களுக்கு 18 மாச காலமா எங்களுக்கு எரியஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு, அந்த எரியஸும் கம்பெனிக்காரங்க கட்டாயம் கொடுக்கணும். அப்படி கொடுக்க தவறுனா நாங்க மேற்கொண்டு இந்த போராட்டத்தை விஸ்தரித்து சாகுவரையினால போராட்டத்தை ஆரம்பிப்போங்கிறது கம்பெனிக்காரங்களுக்கு நாங்க தெரிவிக்கிறோம். அதே போல நாட்டு ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் நாங்க சொல்றோம் என்னன்னு கேட்டா, இந்த நல்லாட்சி எங்களையும் நல்ல பாரி நான் பார்க்கணும். அதனால ஜனாதிபதியும் பிரதமரும் இதுல தலையிட்டு கம்பெனிக்காரங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த கம்பெனிக்காரங்களோட ஒப்பந்தத்தை பண்ணி பேச்சுவார்த்தை மூலமா எங்களுக்கு சம்பளத்தை, சரியான சம்பளத்தை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்
என்று இந்த போராட்டம் பற்றி மலையக பெருந்தோட்ட தொழிலாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
உதயகுமார் வழங்கிய குறிப்புடன் இன்றைய செய்தி அரங்கில் நிறைவு பெறுகிறது. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
கொலம்பியாவில் 50 ஆண்டு காலமாக நடைபெற்று வரும் உள்நாட்டுப் போரை அதிகாரப்பூர்வமாக முடிவு கொண்டு வரும் விதமாக நடைபெற உள்ள நிகழ்விற்கு உலகிலிருந்து பல பிரபலங்கள் கொலம்பியாவிற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். ஸ்பெயினில் மோசடி குற்றம் சுமத்தப்பட்டு விசாரணைக்கு வந்த முன்னாள் சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் ரோட்ரிகோ ராட்டோவிற்கு எதிராக போராட்டக்காரர்கள் கேலி கூச்சல் எழுப்பினர்.
தலைப்புச் செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.